And those who worship the demigods will take birth among the demigods. Those who worship the ancestors will go to the ancestors. Those who worship ghosts and spirits will take birth among such beings. And those who worship me will live with me. If one has any desire to go to the moon, the sun, or any other planet, one can attain the desired destination by specific Vedic principles are recommended for that purpose, such as the process technically known as Karsha Purnamasi. These are vividly described in the food of activities portion of the Vedas, which recommend a specific worship of demigods situated in different heavenly planets. Similarly, one can attain the Ita planets by performing a specific yajna. Similarly, one can go to many ghostly planets and become Yaksha, Raksha, Pisacha. Pisacha worship is called black arts or black magic. There are many men who practice this black art and they think that is spiritualism, but such activities can flip the materialistic. Similarly, a pure devotee who worships the Supreme Personality of Godhead only achieves the planet out of the planet of Krishna Loka without a doubt. It is very easy to understand this through this important verse that if I simply worship the demigods of one country, the heavenly planets, or by worshiping the pizza, the pizza planets, or fraction of black art, the cheaper ghost of planets. Why can the pure devotee not achieve the planet of Krishna or of Vishnu? Unfortunately, many first people have no information of these subject sublime planets where Krishna and Vishnu live, and because they do not know that they fall down. Even the impersonals fall down from the Brahmajyoti. The Krishna conscious movement is therefore distributing sublime information to the entire human society, to the effect that by simply chanting the Hare Krishna mantra, one can become perfect and decide to go back home to Godhead.
தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பார், முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடம் செல்வார், பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பார், மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடனே வாழ்வார். சொல்லுரை: யாரேனும் சந்திரன், சூரியன் அல்லது வேறு ஏதேனும் லோகத்திற்கு செல்ல விரும்பினால் அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வேத கொள்கைகளை பின்பற்றி அந்த இலக்கை அடையலாம். தர்ஷ, பௌர்ணமாசி போன்ற வேத வழிமுறைகள் இதற்கு உதவுகின்றன. இத்தகைய வழிமுறைகள் வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. பல்வேறு ஸ்வர்க்க லோகங்களில் வீற்றுள்ள பற்பல தேவர்களை வழிபடுவதை அவை சிபாரிசு செய்கின்றன. அதுபோல ஒரு குறிப்பிட்ட யாகத்தை செய்து பித்ருலோகத்தை அடையலாம். அதுபோலவே பற்பல பூத லோகங்களுக்கும் செல்ல முடியும். அங்கு ஒருவன் யக்ஷனாக, ராட்சசனாக அல்லது பிசாசாக ஆகலாம். பிசாசு வழிபாடு கருப்பு கலை அல்லது கருப்பு வித்தை எனப்படுகிறது. இந்த கலையை பலர் பயிற்சி செய்கின்றனர். அவர்கள் அதனை ஆன்மீகமாக கருதுகின்றனர். ஆனால் அச்செயல்கள் முழுமையான பௌதிக செயல்களே. அதுபோலவே புருஷோத்தமரான முழுமுதல் கடவுளை மட்டும் வழிபடும் தூய பக்தன் வைகுண்டத்தையும் கிருஷ்ண லோகத்தையும் சந்தேகமின்றி அடைகின்றான். தேவர்களை வழிபடுவதால் சொர்க்கலோகத்தையும், பித்ருக்களை வழிபடுவதால் பித்ருலோகத்தையும், கருப்பு கலையை பயிற்சி செய்வதால் பூதங்களின் லோகத்தையும் அடைய முடியும் என்றால் தூய பக்தன் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் லோகத்தை ஏன் அடைய முடியாது என்னும் கருத்தை இந்த முக்கியமான பதத்திலிருந்து மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். துரதிருஷ்டவசமாக கிருஷ்ணரும் விஷ்ணுவும் வாழக்கூடிய அந்த தன்னிகரற்ற லோகத்தை பற்றிய தகவல்கள் பலருக்கு தெரிவதில்லை. அதனை அறியாத மக்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். அருவாதிகளும் கூட பிரம்மஜோதியிலிருந்து வீழ்ச்சி அடைகின்றனர். எனவே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைவரும் தங்கள் வாழ்வை பக்குவப்படுத்திக் கொண்டு எளிமையாக முழுமுதல் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் எனும் தன்னிகரற்ற செய்தியை மனித சமுதாயம் முழுவதற்கும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பரப்பி கொண்டுள்ளது.
The places of the devatas and the pitras and the bhutas.
Inge devargalude idam, pitrukalude idam matrum bhutargalude idathirku povadhu patri solapettirukkirathu.
In the modern world most people don't care about this.
Indha navina ulagathile idai patri podumakkal poduvaga edhum porupaduthi kolvadillai.
Who wants to go to the sun planet?
யாருக்கு சூரிய கிரகத்திற்கு போக விருப்பம் இருக்கிறது?
Nobody wants to go there. It's too hot.
யாருக்கு அங்க போறது விருப்பம் கிடையாது, ஏன்னா ரொம்ப வெப்பமா இருக்கும்.
Who wants to go to the moon?
யாருக்கு வந்து சந்திரனுக்கு போகணும்னு விருப்பம் இருக்குது?
It's too cold.
அங்க வந்து ரொம்ப குளிர்மையாக இருக்கும்.
So in the modern world, people do not aspire to go to other planets.
இந்த நவீன உலகத்துல யாரும் மற்ற கிரகங்களுக்கு போகணுங்கிற எந்த விருப்பமும் இருக்கிறது இல்ல.
Then they want to go to America or somewhere.
நம்ம எல்லாருமே அமெரிக்கா இல்ல வேற எங்கேயாவது போகணும்னு விருப்பம் வச்சிருப்போம்.
But in the Vedas it mentions these different places.
ஆனா வேதங்கள்ல இந்த மாதிரி விதவிதமான இடங்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது.
So at least the principle is there that you attain what you worship.
அதுல என்ன ஒரு கருத்து அப்படின்னா, நாம எதை வழிபடுகிறோமோ அதை அடைவோம் அப்படிங்கிறது தான்.
Of course, to attain these planets of the different devatas, one has to be dedicated to that worship.
நாம இந்த தேவர்களுடைய லோகத்தை அடைய வேண்டும் அப்படின்னா அவர்களை வழிபடுவதிலே நாம் முழுமையாக ஈடுபட்டிருக்க வேண்டும்.
If one follows the scriptural rules for that worship with devotion, then one can go to those particular places.
சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கடைபிடித்து அவர்களை நாம் எப்பொழுதும் வழிபட்டோம் என்றால் அவர்களுக்குரிய இருப்பிடத்திற்கு நாம் செல்லலாம்.
Krishna also says in chapter 8 that what you think of when you die, you attain.
கிருஷ்ணரும் பகவத்கீதையினுடைய எட்டாவது அத்தியாயத்திலே சொல்கிறார், நீ இறக்கும் தருவாயில் எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை அடைவாய் என்று.
So if you think of those particular devata, you go to that particular place.
நாம் ஒரு குறிப்பிட்ட தேவர்களை நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் நாம் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கே செல்வோம்.
Now in the modern world, people don't think of doing that because they don't believe in the Deva Tas and they don't believe in those planets as being heavenly places.
இந்த நவீன உலகத்துல நாம அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஏன்னா நமக்கு தேவர்கள் இருப்பதை பற்றியோ அல்லது அவர்களுக்கு லோகம் இருக்கிறது என்பதை பற்றியோ நமக்கு நம்பிக்கை கிடையாது.
If anything, they want to be born back on Earth planet somewhere.
இந்த பூலோகத்திலே வேற எங்கேயாவது நம்ம பிறக்கணும்னு விருப்பப்படுறோம்.
Yeah, the point of course is that to do this we have to take another body.
இது செய்யறதுக்கு நாம இன்னொரு உடலை பெற்றாக வேண்டும்.
And even now these people don't believe in that either.
ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதுல கூட மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்ல.
However, all of these principles are stated here. You go from body to body, you take different bodies, and you can go to different planets and have different types of bodies, not just the human body.
இங்க இந்த கருத்துக்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம உடல் விட்டு உடல் மாறிக்கொண்டிருக்கின்றோம், வேறு கிரகங்களுக்கு செல்லலாம், அந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி விதமான உடல்களையும் பெறலாம் என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
The important point to understand is everything is not the same.
இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியானது அல்ல அப்படிங்கறதுதான்.
We have different gunas, tama and rajas and sattva.
நமக்கு பல விதமான குணங்கள் இருக்கிறது, தமோ குணம், ரஜோ குணம் மற்றும் சத்துவ குணம்.
So there are different places with these different gunas.
அதே போல இந்த குணங்களுடைய விதவிதமான இடங்களும் இருக்கின்றது.
Generally, if you worship devatas, then that is sattvic. So you go to Svargaloka, which is very sattvic.
நாம தேவர்களை வழிபடுத்தோம் என்றால் அது சத்துவ குணம். அப்படிப்பட்ட சொர்க்கலோகத்திற்கு நாம் செல்வோம்.
And if you're in Rajagun, then generally your worship makes you stay back on Earth planet.
நாம ரஜோகுணத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வழிபாடு நம்மளே பெரும்பாலும் இந்த பூலோகத்திலே தான் இருக்க வைக்கும்.
And if you worship as tamasic, then you go downwards to hellish planets.
நாம தமோகுணத்திலான வழிபாடை செய்தோம் என்றால் அது நம்மளை கீழ்லோகங்களுக்கு செல்லும்.
So it's not all the same. The destinations are different according to who you choose as your object of worship.
நாம யாரை நம்முடைய வழிபாட்டு பொருளாக தேர்ந்தெடுக்கின்றோமோ அதை பொறுத்து நம்மளுடைய இலக்கும் மாற்றம் அடையும்.
So out of ignorance, people don't know and they just worship because somebody else worship or their ancestors worship or they just like it for some reason. They have no particular reason why they're worshiping in a certain way.
இதை பற்றியெல்லாம் தெரியாமல் மக்கள் சில நேரம் வழிபாடு செய்வார்கள். ஆனா ஏன் வழிபாடு செய்யறாங்கன்னா யாராவது ஒருத்தர் வழிபட்டு இருப்பாங்க, இல்லாட்டி முன்னோர்கள் வழிபட்டு இருப்பாங்க, இல்லாட்டி எந்த காரணமே இல்லாம வழிபட்டு இருப்பாங்க, இல்ல எதுக்காக வழிபடணும்ங்கிற காரணம் தெரியாமலே கூட வழிபடுவாங்க.
So Bhagavad Gita there are distinctions made.
ஆனா பகவத் கீதையில இந்த பாகுபாடு கொடுக்கப்பட்டுள்ளது.
We have beings in sattva, raja and tamas.
இங்கே சத்வ ராஜா தம குணங்களிலே உயிரினங்கள் இருக்கின்றது.
So definitely sattva is better than the other two gunas.
உண்மையாக இந்த சத்துவ குணமானது மற்ற இரண்டு குணங்களை விட சிறந்தது.
However, the goal in the Bhagavad Gita is to go beyond sattva guna also.
ஆனா பகவத் கீதையில இருக்கக்கூடிய குறிக்கோள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சத்துவ குணத்தையும் தாண்டி செல்ல வேண்டும் அப்படிங்கறதுதான்.
It is only by going beyond sattva guna that we can get permanent happiness.
இந்த சத்துவ குணத்தையும் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையான ஆனந்தம்ங்கிறது கிடைக்கும்.
So here Krishna differentiates between all the other worship and worship of himself.
இங்கே கிருஷ்ணர் தன்னை வழிபடுவதற்கும் மற்ற எல்லா விதமான வழிபாட்டிற்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்கிறார்.
So there he says, people go to these different destinations, but those who worship me go to me.
இங்கே கிருஷ்ணர் கூறுகிறார், இந்த பலவிதமான வழிபாடு செய்வர்கள் விதவிதமான இலக்கை அடைவார்கள், ஆனால் என்னை வழிபடுபவர்கள் என்னை அடைவார்கள் அப்படின்னு
சொல்றார். So other words, all these other worships are material, the result is material, but if you worship Krishna, the result is different.
இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா இதர வித வழிபாடுகள் எல்லாமே பௌதிகமானது, அதனால் அதனுடைய இலக்கும் பௌதிகமானதுதான், ஆனால் கிருஷ்ணருடைய வழிபாடு வித்தியாசமானது.
So this is a very important distinction made in the Bhagavad Gita.
இதுதான் பகவத்கீதையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாகுபாடு.
There is a difference between devatas and Supreme Lord.
தேவர்களுக்கும் முழுமத கடவுளுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது.
It is described previously that you worship the devatas, you go to Svargaloka, but the results get exhausted and you fall back to earth again.
இதற்கு முன்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், நாம் தேவர்களை வழிபட்டோம் என்றால் நாம் சொர்க்கலோகத்திற்கு செல்வோம், அங்கே நம்மளுடைய புண்ணிய கணக்கு தீர்ந்ததும் நாம் மீண்டும் கீழே இறங்கி வருவோம்.
So the result of the worship of devatas is material and temporary.
அதனால தேவர்களை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலனானது நிரந்தரமற்றது.
But as I said, we want something permanent.
ஆனா நமக்கு நிரந்தரமான ஒன்று தேவைப்படுகிறது.
So for that purpose, the Bhagavad Gita is written to show that if we want permanent happiness, then we must worship the Supreme Lord.
அதனால தான் பகவத்கீதையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது, நமக்கு நிரந்தரமான ஆனந்தம் வேண்டும் என்றால் அப்படி நாம் முழுமுதல் கடவுளை வழிபட வேண்டும்.
So the conclusion is the devatas have material bodies and their benedictions are limited to the material world.
முடிவு என்னவென்றால், தேவர்களுக்கு பௌதிகமான உடல் இருக்கின்றது, அவர்களுடைய வரம் எல்லாம் பௌதிக உலகத்துக்கு உட்பட்டது.
The Supreme Lord, Vishnu, Krishna, the different avatars, however, do not have material bodies, they have spiritual bodies.
ஆனா முழுமுதற் கடவுள் அல்லது விஷ்ணு அவதாரங்களை பார்த்தோமே ஆனால் அவர்களுக்கு ஆன்மீகமான உடல் இருக்கிறது.
And when we worship them, then result is spiritual for us.
அவர்களை நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஆன்மீகமயமானது.
So we worship something material, we get a material result. We worship something spiritual, we get a spiritual result.
நாம் பௌதிகமான விஷயத்தை வழிபடுவோமே ஆனால் நமக்கு பௌதிகமான பலன் கிடைக்கும், நாம் ஆன்மீகமான விஷயங்களை வழிபட்டோமே ஆனால் நமக்கு ஆன்மீகமான பலன் கிடைக்கும்.
So we have to distinguish spiritual also.
ஆனா இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே கூட நாம பாகுபாடு பார்க்கலாம்.
So in spiritual life, if we go beyond material life and go to spiritual life, still even in the Supreme Lord there are distinctions.
நாம இந்த பௌதிக உலகத்தை விட்டு தாண்டி ஆன்மீக உலகத்துக்கு சென்றாலும் அங்கு கூட முழுமுதற் கடவுளை கூட பாகுபாடு இருக்கிறது.
So if you follow the process of jnana, you only realize Brahman, the impersonal aspect of the Lord.
Nama inda gyana murai nama paichi seidomeyanal na Brahmanai mattume unaruvom.
It's a very general realization of the Lord.
Idu oru Bhagavanai patriya podupadayana unarvu endru solalam.
If you do yoga, then you can worship Paramatma. This is more detailed realization of the Lord.
நாம யோக பயிற்சி செய்தோமே ஆனால் அது பகவானை பரமாத்மாவாக வழிபடுவதாகும். இது இன்னும் விரிவான வழிபாடாகும்.
If you do bhakti, then you attain full realization of the Lord.
நாம பக்தி செய்வோமே ஆனால் அது நம்மை முழு உணர்விற்கு அழைத்து செல்கிறது.
So in other words, these three will give us spiritual results, but even there is differentiation. Whereas worshiping devatas gives you only material results.
இந்த மூன்று விஷயங்களை பார்த்தோமே ஆனால் ஆன்மீக விஷயங்களிலே நமக்கு மூன்று விதமான இலக்கை தருகிறது. ஆனால் தேவர்களை வழிபட்டோம் என்றால் அது வெறும் பௌதிக பலனை மட்டுமே தரும்.
So the karma yoga process is put at the bottom because it gives material results.
ஆகையால்தான் இந்த கர்ம யோக முறையானது மற்ற முறைகளிலே எல்லா முறைகளிலும் மிக கீழ்நிலையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் இது பௌதிகமான பலனை மட்டுமே கொடுக்கிறது.
Then we have jnana, it gives slightly better results because we get some idea of God.
இந்த ஞான முறையிலே நாம் கடவுளை பற்றி ஒரு சிறு அளவு அறிவை பெறுகின்றோம்.
Yoga is better because we have at least a form for God.
இந்த யோக முறையானது இன்னும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது, ஏனென்றால் இதில் குறைந்தபட்சம் நாம் பகவானுடைய ரூபம் என்னவென்றால் தெரிந்து கொள்வோம்.
But bhakti is best because we have a form, qualities, activities and rasa of God.
இந்த பக்தி மிக சிறந்தது, ஏனென்றால் இதிலே ரூபம், குணம், செயல்கள் மற்றும் சுவையும் இருக்கின்றது.
So we have to be careful which process we follow even when we're going spiritual.
ஆன்மீக விஷயத்துக்கு செல்லும் பொழுது கூட எந்த வழிமுறையை நாம் பின்பற்றுகிறோம் என்பதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும்.
So when we do bhakti also there are different varieties.
நாம் பக்தி செய்யும் பொழுது கூட அதிலே பலவிதமான வகைகள் இருக்கிறது.
If we worship Vishnu, we go to Vishnu. If we worship Ramchandra, we go to Ramchandra.
நாம் விஷ்ணுவை வழிபட்டோம் என்றால் நாம் விஷ்ணுவை அடைவோம், நாம் ராமச்சந்திர பகவானை வழிபட்டோம் என்றால் நாம் ராமச்சந்திரரை அடைவோம்.
If we worship Krishna, we go to Krishna.
நாம் கிருஷ்ணரை வழிபட்டோம் என்றால் நாம் கிருஷ்ணரை சென்றடைவோம்.
So we have a variety, even in the highest level of Bhagavan, we have variety and you can choose which form you want to worship and where you want to go.
நாம் பகவான் உணர்வில் கூட பல வகை இருக்கிறது, அதில் கூட நாம் எதை அடைய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கலாம்.
So all of these forms are considered to be topmost, so there is no criticism if one worships Vishnu or Krishna or Rama or Narasimha.
இந்த எல்லா விதமான ரூபங்களுமே மிக உயர்ந்ததுதான். இதிலே நாம் வித்தியாசம் பார்க்க தேவையில்லை. ஒன்று விஷ்ணு அல்லது ராமா அல்லது நரசிங்கா ஒன்றுக்கொன்று நாம் குறை சொல்லிக் கொள்ள தேவையில்லை.
However, Lord Chaitanya has pointed out that among the different forms of Bhagavan, Krishna displays all of the qualities completely.
ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், இவ்விதமான பகவானின் பல ரூபங்களிலே Krishna எல்லா விதமான குணங்களையும் வெளிப்படுத்துகிறார் என்று கூறுகிறார்.
Whatever is in any other form of God is also in Krishna.
மற்ற எல்லா ரூபங்களும் என்னென்ன குணங்கள் எல்லாம் பார்த்திருந்தோமோ அது கிருஷ்ணனிடத்தில் எல்லாம் இருக்கிறது.
But Krishna has more.
ஆனால் கிருஷ்ணனிடத்தில் சற்று அதிகமாகவும் இருக்கிறது.
So therefore in the Bhagavatam at the very beginning Suta Goswami tells the sages in Aimisaranya that the solution for the people of Kali Yuga is to simply worship Krishna.
ஆகையால் தான் பாகவதத்திலே சூத கோஸ்வாமி ஐமிஷாரணத்திலே கூடியிருக்கக்கூடிய முனிவர்களிடத்திலே கூறுகிறார், இந்த கலியுகத்திலே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரே வழி என்னவென்றால் கிருஷ்ணனை வழிபடுவது என்று.
Because he displays all these attractive qualities, he becomes most attractive to all the people.
அவர் இப்படி பலவிதமான கவர்ச்சிகரமான குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காரணத்தினால் அவர் எல்லோருக்கும் மிகவும் கவர்ச்சிகரமானவராக இருக்கின்றார்.
So that is why of all the different forms of God, we have the most depictions of Krishna, the most poetry, dramas, everything written about Krishna.
ஆயால் தன் மகானுடைய பல ரூபங்களிலே நாம் பார்க்கலாம், கிருஷ்ணருடைய ரூபத்தை பற்றி பலவிதமான வர்ணனைகள் இருக்கிறது, அதை பற்றி பலவிதமான நாடகங்கள் பாடல்கள் என்று பல வகை இருக்கிறது.
Most movies about Krishna.
பல படங்கள் கூட கிருஷ்ணரை பற்றி தான் இருக்கிறது.
Because there's all these different qualities that can manifest in Krishna.
ஏனென்றால் கிருஷ்ணவரத்திலே இப்படி பல பலதரப்பட்ட குணங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது.
So the conclusion of Bhagavad Gita and Bhagavatam is best if we exclusively devote ourselves to the worship of Krishna.
ஆகையால் தான் பகவத்கீதை மற்றும் பாகவதனுடைய முடிவு என்னவென்றால் நாம் கிருஷ்ணரை மட்டுமே தனிப்பட்டு வழிபடுவோமே ஆனால் அது மிகச்சிறந்தது.
Not only do we get eternal happiness,
நாம் நிரந்தரமான ஆனந்தம் மட்டும் அடைவதில்லை,
but we also get the highest happiness.
ஆனால் மிக உயர்ந்த ஆனந்தத்தையும் நாம் அடைகிறோம்.
We get the full realization of all the qualities of the Supreme Lord.
முழுவதர் கடவுளுடைய எல்லா குணங்களையும் நாம் அடையப்படுகிறோம்.
So that is the direction given by Chaitanya Mahaprabhu.
அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழி.
And therefore he tells us simply to chant the name of Krishna.
கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபம் செய்ய வேண்டியதுதான்.
So the important point to remember is we have to distinguish between devatas and Supreme Lord.
நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் தேவர்களுக்கும் முழுமத கடவுளுக்கும் வித்தியாசம் பாராட்ட வேண்டும்.
And among the forms of the Supreme Lord, we have to distinguish those also, and topmost is Krishna.
முழுமுதற் கடவுளில் இருக்கக்கூடிய பல ரூபங்களில் கூட நாம் வித்தியாசம் பாராட்ட வேண்டும். அதில் மிக உயர்ந்த ரூபம்
கிருஷ்ணனுடைய.
எப்படி நாம் அதை பற்றி தெரிந்து கொள்வோம்?
This is what Bhagavad Gita is saying. This is what Bhagavatam is saying.
இதுதான் பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்ரீமத் பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது.
So we have to base knowledge upon the scripture.
ஆகையால் நாம் நம்முடைய ஞானத்தை சாஸ்திரங்களின் அடிப்படையிலே வைத்திருக்க வேண்டும்.
So the process of approaching Krishna, what is that? It is bhakti.
நாம் கிருஷ்ணரை அணுகுவதற்குண்டான வழிமுறை என்ன? பக்தி.
So it is not a difficult process.
இது மிக கடினமான வழிமுறை அல்ல.
But Chaitanya Mahaprabhu has made it easier.
ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இதை இன்னும் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
There are different types of bhakti.
பலதரப்பட்ட பக்தி இருக்கின்றது.
But the most powerful process and easy process is நாம் சங்கீர்த்தன், chanting the name of the Lord.
மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான செயல்முறை என்னவென்றால் நாம சங்கீர்த்தனம்.
So if we chant the name of the Lord with devotion, then we can have realization of Krishna.
நாம் பகவானுடைய நாமத்தை பக்தியுடன் நாம் ஜபம் செய்வோமேயானால் நாம் கிருஷ்ணரை பற்றிய உணர்வை அடைவோம்.
So this is the method or the Yuga Dharma presented by Chaitanya Mahaprabhu.
இதுதான் சைத்தன்ய மகாபிரபுவால் கொடுக்கப்பட்ட யுக தர்மம்.
And it is also the dharma presented in the Srimad Bhagavatam.
இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மமாகும்.
So we should follow this.
ஆகையால் நாம் இதை பின்பற்ற வேண்டும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். எனி க்வெஸ்சன்ஸ்?
Well, if we have mixed devotion of different sorts, we get various results. Of course, it is hoped by worshipping the Supreme Lord, eventually the passion will disappear and the gunas disappear. That should also be there. But if we still have a trace, some sort of trace of desires other than only to serve the Lord, eventually the Lord will purify us, but we won't get the same result. So we will not develop full relationship with the Lord. We'll go to the Lord, but we won't develop a full relationship.
கேள்வி என்னவென்றால், மகாராஜ், நீங்க ரஜோகுணத்திலே வழிபாடு செய்தோம் என்றால் இந்த பௌதிய உலகத்திலே இருப்போம் என்று கூறினீர்கள். நாம் கிருஷ்ணரை கூட ரஜோகுணத்தில் வழிபட்டாலும் நமக்கு அதே நிலைதானா என்ற கேள்விக்கு மகாராஜ் கூறிய பதில், கிருஷ்ணரை நாம் ரஜோகுணத்திலே வழிபட்டோம் என்றால் அவர் நம்மளை தூய்மைப்படுத்துவார். இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது வேறுபாடாக இருக்கும். நமக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்வதை தவிர வேறு ஏதேனும் ஆசைகள் இருக்குமே ஆனால் கிருஷ்ணர் நம்மளுடைய ஆசைகளை சரி செய்வார். ஆனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் கிருஷ்ணரை தன்னிமையாக எந்த விதமான ஆசையும் இல்லாமல் வழிபடக்கூடிய அந்த பலனாக இருக்காது. நாம் கிருஷ்ணருடனான முழுமையான உறவை வளர்த்து கொள்ள மாட்டோம். There are kelvin any other questions?
Sometimes you get tempted that I can worship the deity but I get some insult and that I use it to
well then of course we end up with it's not ananya bhakti anymore.
கேள்வி என்ன அப்படின்னா, சில சமயம் நாம ஏதாவது தேவாதேவர்களை வழிபட்டு அதனால் வரக்கூடிய பலனை நாம பக்தியில உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படும். அதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மகாராஜ் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இது வந்து எப்படி இருந்தாலும் அனன்ய பக்தி ஆகாது.
Whatever anyone can give including devatas, Krishna can also give.
தேவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கிருஷ்ணரும் கொடுப்பார்.
Supreme Lord empowers devatas to give things.
முழுமதர் கடவுள் தான் தேவர்களுக்கு சக்தி கொடுக்கிறார் வரம் தருவதற்கு.
They cannot give independently.
அவர்கள் சுதந்திரமாக எதையும் தந்துவிட முடியாது.
So why not worship Krishna directly?
அப்படி இருக்கிற நாம ஏன் நேரடியாக கிருஷ்ணர் வழிபடக்கூடாது? Louder please.
One time we must be in the place of in the home of Krishna, that is Godham must be previously. So there is the desire to enjoy ourselves and that's why we come back to this earth. So if in the past we were in the Krishna Dham, then still why we have the desire to
self-enjoyment there itself? Well, the scriptures tell us in the Chaitanya Charitamrita that as far as the jivas in the material world, we are called anadi bahir mukha.
Chaitanya kelvi enna appadina nama krishnaude ulagathile irundhom ange krishnaro illamal krishna saarndu irukamal nama தனிமையாக ஆனந்தம் அனுபவிக்க விரும்பிய காலத்தினால் இங்கே வந்தோம். அப்படி நாம் அங்கே இருக்கும் பொழுதே நமக்கு இந்த ஆசை வந்தது அப்படின்னா எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது என்ற கேட்ட கேள்விக்கு மகாராஜ் கூறுகிற பதில் என்னவென்றால், சைத்தன சாஸ்திரங்களிலே குறிப்பாக சைத்தன சரிதாமிரத்திலே கூறப்பட்டிருக்கிறது, இந்த பௌதிய உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் அனாதி பகிர்முகா என்று சொல்லப்படுகிறார்கள்.
Similarly, Bhagavad Gita, Krishna says, we have anadi karma.
கிருஷ்ணர் பகவத்கீதையிலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு அனாதி கர்மம் இருக்கிறது என்று கூறுகிறார்.
No beginning to our karma.
அதாவது நம்மளுடைய கர்மத்தின் ஆரம்பம் என்பது கிடையாது.
So we cannot say our karma started sometime.
ஆகையால நம்முடைய கர்மமானது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஆரம்பித்தது என்று நாம் கூற முடியாது.
So we cannot speculate on anything beyond the material world.
ஆகையாலே நாம இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டு எந்த விஷயத்தையுமே நாம கற்பனை செய்ய முடியாது. Hare Krishna. भगवत गीते में अरविंद की जय, भगवान मान स्वामी महाराज की जय, श्री प्रभुपाद की जय. हरे कृष्णा. சில அறிவிப்பு இருக்கிறது. சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். So this is the third week we are making this announcement. So ISKCON Chennai is on the verge of its first celebration of a Mandal program on May 2nd, coming Sunday, evening 5 to 8:30 p.m. The venue is Pachai Pass College Cricket Ground. So we are making arrangements elaborately to celebrate this event, and we are expecting at least 10,000 people to attend this program. And this is a ticketed program, and already many of our devotees are taking the tickets from us, and they are distributing it to common people, and they are bringing back the coupons and Lakshmi, which they are